நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் அமல்ராஜ் பிரான்சிஸ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
உங்களது முதலாவது நாவல் பட்டக்காடு அண்மையில் வெளியாக இருக்கிறது. 400 பக்கங்களுக்கு மேல் அமைந்திருக்கிற பெரிய நாவல், இருந்தாலும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதற்கு முதலில் எமது வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி ரேணுகா.
நாவலுக்குள் வருவதென்று பார்க்கிற போது சிலர் கவிஞர்களாக இருந்து பின்னர் எழுத்தாளர்களாக வருவார்கள், அதே போன்று சிறுகதை எழுத்தாளர்களாக இருந்து பின்னர் நாவல் ஆசிரியர்களாக வருவார்கள். ஆனால் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் பெரிய அளவில் சிறுகதைகள் எழுதவில்லை, நேரடியாகவே நாவலுக்குள் இறங்கிய அந்த சூத்திரம் என்ன என்று சொல்லுங்கள். அதே போன்று முதலாவது நாவல் என்று தெரியாத மாதிரி இதை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். பொதுவாகவே முதல் நாவல் என்கிற போது ஒரு மிகுந்த கட்டுப்பாடு அல்லது வலுக்கட்டாயமான இறுக்கம் காணப்படுவது போல் இருக்கும். ஆனால் அது நீங்கள் விட்டு விடுதலையாகி எல்லாவித இன்னசென்ஸுடனும் அந்த நாவலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த நெகிழ்வு தன்மையை எப்படி கொண்டு வர முடிந்தது என்று சொல்லுங்கள்.
உண்மையிலே நீங்க சொல்றது சரி ரேணுகா, எனக்கு அப்படியான ஒரு ஒரு பின்புலம் கிடையாது. ஒரு கவிஞராகவோ அல்லது ஏற்கனவே சிறுகதைகள் எழுதிய பின்புலம் கிடையாது. ஆனால் சூத்திரம் என்று பார்க்குற நேரத்துல நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு காரணம் வாசிப்பு. நினைக்கிறேன் நான் நிறைய வாசிக்கிறேன். நான் விசேடமா நாவல்கள், எனக்கு நாவல்களை ரொம்ப பிடிக்கும். தமிழ்லயோ சரி ஆங்கிலத்திலயோ சரி எனக்கு வாசிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அந்த வாசிப்பு பின்புலம் நான் நினைக்கிறேன் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்துக் கொள்ளலாம் அந்த சூத்திரத்துல. எனக்கு சின்னல இருந்தே இந்த கதை சொல்றதுல ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அதையும் ஒரு ஒரு காரணமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு நேச்சுரலா அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ், அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும் நினைக்கிறேன் அந்த சூத்திரத்திற்கு. நிறைய பேருக்கு தெரியும் இந்த நாவல் தினக்குரல் பத்திரிகையில 36 வாரங்கள் தொடர்ச்சியா வந்த ஒரு ஒரு நீள் கதை. அதுதான் இதனுடைய முதல் பிரதி, அதாவது கருமூலம். இந்த தொடர்கதை எழுதுற நேரத்துல எனக்கு நான் போட்டுக்கொண்ட ஒரு வேலி என்று சொல்லலாம், அல்லது ஒரு கண்டிஷன், என்னுடைய எழுத்து பாணி, நான் என்னுடைய கதையை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த பாணியில இதை கொண்டு போறது என்றதுல நான் மிகவும் கவனமா இருந்தேன். அது சரியோ பிள்ளையோ, அது வாசகர்களால கொண்டாடப்படுமோ இல்லையோ, என்னுடைய முதல் நாவலே வந்து என்னுடைய என்னைய பிரதிபலிக்கணும், என்னுடைய கதை சொல்ற பாணி, என்னுடைய மொழி நடை, என்னுடைய இயல்பு தன்மை, இதுகளை பிரதிபலிக்கணும் என்று நான் யோசிச்சேன். நினைக்கிறேன் அதுவும் சாதகமான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு
நீங்கள் குறிப்பிட்டது போன்று பத்திரிகையில் இதை தொடர் கதையாக எழுதியிருந்தீர்கள். பத்திரிகையில் இதை வெளியிடுகின்ற போது அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு இடையில், அதாவது ஒரு அத்தியாயத்தை முடிக்கிற போது அடுத்த அத்தியாயத்தை பற்றி ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் அதை நீங்கள் முடிப்பீர்கள். ஆனால் நாவலிலும் அதே உக்தியை நீங்கள் பயன்படுத்தியதற்கு என்ன காரணம்? அடுத்த பக்கத்தை நாங்கள் புரட்டிவிட்டால் என்ன விடயம் என்று தெரிந்துவிடப் போகிறது. பத்திரிகை போன்று காத்திருந்து படிக்க தேவையில்லை இல்லையா? அப்படி இருக்கிற போது இந்த உக்தியை நீங்கள் நாவலிலும் கையாண்டதற்கு என்ன காரணம்?
எனக்கு வேறொரு காரணம் ஒன்று இருந்தது அதற்கு. நீங்க சொல்றதுக்கு எதிர்மாறான காரணம். ஆனால் நீங்க சொல்றது சரி, ஒரு ஒரு பத்திரிகையில தொடர்ந்து ஒரு ஒரு 36 வாரங்கள் தொடர்ந்து எழுதணும்னு சொன்னால் அந்த அந்த கியூரியோசிட்டின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஆகணும். சொன்னால் வாசகர்களுக்கு அடுத்த எபிசோட் எப்ப வரும், என்ன விஷயங்கள் வரப்போதுன்றத காட்டுறதுக்கு. ஆனால் நாவல் 2 வார நேரம் நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஈவன் நிறைய நாவல்கள் அப்படி வந்திருக்குது, நீண்ட நாவல் ஒரு நீண்ட கதையை சொல்ல வலிக்கிற நேரத்துல இடைக்க இடைக்க இந்த கியூரியோசிட்டி ஒரு தூண்டி விடுற ஒரு 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 உக்தி சில நேரத்துல வாசகர்களுக்கு பிடிக்கும், அல்லது வாசகர்களை அந்த கட்டுக்குள்ள வச்சிருக்கும், தொடர்ந்து படிச்சு கொண்டு போகணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் என்று நான் யோசிச்சேன். நான் அது எந்த அளவுக்கு இப்ப நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிறது தெரியல. ஆனால் சில பேர் சொன்னவங்க அது அந்த ஆர்வத்தை தூண்டுறது கொஞ்சம் இலகுவாக இருந்தது தொடர்ச்சியான ஒரு ஒரு வாசக அனுபவத்துக்குன்னு சொல்லி. நாவல் கட்டாயம் இப்படியான ஒரு 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 இயல்பை கொண்டிருக்க கூடாது என்றதுல எனக்கு எதிர்க்க
குறிப்பாக முதன் முதலாக வருகின்ற காதல், விடலை பருவத்தில் ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான நட்பு, காதல், அந்த இளைஞர்கள் பெண்களை வர்ணிப்பது, அப்படி என்று பல விடயங்களை சொல்லலாம். அவற்றை பார்க்கிற போது 90s கிட்ஸை இது அதிகம் மையப்படுத்தி இருப்பது போலப்பட்டது. உங்களது இலக்கு அவர்கள் தானா? அதே போன்று இன்னமொரு அம்சம், இந்த நாவல் முழுவதும் அழகாக எளியோடி இருக்கிறது, அதாவது அங்கத சுவை. இயல்பிலேயே நீங்கள் அங்கத சுவை மிகுந்தவரா, அல்லது நாவலுக்காக கொண்டு வந்தோன்றா?
இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ரேணுகா. ஒன்று அங்கதம்னு சொல்ற ஒரு ஒரு இயல்பு, நான் நினைக்கிறேன் அது என்னோட கூட இருக்கிற ஒரு இயல்பு, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். நாவலுக்காக நான் வலிந்து திணித்து கொண்ட ஒரு விஷயம் இல்ல. என்னுடைய அந்த அந்த பகடி, அந்த அந்த அங்கதம், அது என்னுடைய இயல்பு. அது என்னுடைய எழுத்துக்களுக்குள்ளேயே பார்க்கலாம். அது அது ஒன்று. இரண்டாவது இந்த 90s கிட்ஸ் என்று சொல்ற ஒரு விஷயம், அது ஒரு 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 மிகவும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்று நான் பார்க்கிறேன் இந்த இந்த நாவல்ல. இருக்கிற விஷயத்த அப்படியே அப்படியே சொல்லணும். அதாவது அந்த அந்த ரியலிசம்னு சொல்ற ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த நாவல்ல என்று யோசிச்சேன். அப்படி பார்க்குற நேரத்துல இந்த நாவல்ல வர நிறைய உரையாடல்கள் வந்து உண்மையான சம்பவங்களை பிரதிபலிக்கின்ற உரையாடல்கள். அதை நான் அப்படியே பிரதிபலிக்கணும் என்றதுக்காக தான் நான் அதை 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 கொண்டு வந்தேன். மற்றது அந்த மதனாக இருக்கலாம், அந்த பட்டக்காட்டுல வார கயலாக இருக்கலாம், அந்தோனியாக இருக்கலாம், அவர்கள் வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர்கள் வந்து 80s 90s இடைப்பட்ட இடைப்பட்ட ஆக்கள். ரியலிசத்தை மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அந்த உரையாடல்களை வெளிப்படையாக சில நேரத்தில் அது வந்து சில சில பேர் வாசிச்சு சொன்னாங்க சிறுபுள்ளத்தனமாகவும் சில உரையாடல்கள் இருக்கும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம், 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ அந்த டைம்ல அவங்க இளமையா இருக்கிற நேரத்துல இதுகள் எல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய உரையாடல்கள்ல வந்து போற ஒரு விஷயம், ஒரு ரியாலிட்டி. அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு யோசிச்சதுதான் அதனுடைய காரணம்.
ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சின்ன சின்ன விடயங்கள் மட்டுமல்ல, இந்த நுண் தகவல்கள் அல்லது தரவுகள் இவற்றையும் நாவலில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். மீன்களை பற்றிய தகவல்கள், சாப்பாட்டு வகைகள், ஜெலி மீன் தாக்கினால் என்ன நடக்கும், மீனவர் பிரச்சினை என்று பலவற்றை உதாரணமாக கூறலாம். இந்த நாவலை பொறுத்தவரை இது உங்களது நிலம் சார்ந்த நாவல் என்று சொன்னால் தவறில்லை. இந்த நாவலில் சொல்லப்படும் விடயங்களை சரியாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களது நிலம் சார்ந்து வெளியான வேறு படைப்புகளை தேடி வாசித்தீர்களா? அவற்றிலிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்ட ஏதேனும் முயற்சிகளை மேற்கொண்டீர்களா?
உண்மையிலேயே நான் அப்படி ஒரு 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 பட்டக்காடு வந்து என்னுடைய நிலம் சார்ந்து, என்னுடைய என்னுடைய மக்கள் சார்ந்து, விசேஷமாக மீனவ சமூகம் சார்ந்து பேசணும்ன்றதுல ஆரம்பத்திலிருந்து மிக மிக கவனமாக இருந்தேன். இதுல வந்து ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயத்த நான் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது ஒரு ஒரு நாவலுக்குள்ள நிறைய தரவுகளை அல்லது ஃபேக்ட்ஸ் கொண்டு வர நேரம் அது சில நேரத்துல ஒரு ஒரு நெகட்டிவ் சைடையும் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு நாவல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணத்தை போய்கொண்டிருக்க நேரத்துல தெரியும், மூன்று நாலு பக்கத்துல தொடர்ந்து தரவுகள் அல்லது ஃபேக்ட்ஸை வாசிக்கிறன்றது சில நேரத்துல அந்த ஃப்ளோவை வந்து சில நேரத்துல தடுக்கக்கூடிய ஒரு ஒரு அபாயம் இருக்குது. இது என் பர்சனல் ஒப்பீனியன். உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், இந்த ஆலிசூல் உலகு ஜோடி குரூஸ்ற நாவல் நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய நாவல், கடல் சம்பந்தமா, கடல் மீனவர்கள் சம்பந்தம் அந்த நாவல். அதுல மிக முக்கியமா எனக்கு பர்சனல் அந்த நாவல் பிடிக்கல. என்ன சொன்னால், அது வந்து உண்மையிலேயே நிறைய தரவுகளை உள்ளடக்கிய ஒரு 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 நாவல். சோ நான் தனிப்பட்ட ரீதியில அப்படியான ஒரு ஒரு நிலைமைக்குள்ள போகக்கூடாது என்றதையும், அதே நேரத்தில் உண்மையான தரவுகள் அதாவது அடிப்படையான நிறைய விஷயங்கள், என்னுடைய மண் சார்ந்த அந்த மீனவ தொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லணும். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையிலான அந்த அந்த கோடு, அந்த அந்த ஃபைன் லைன் எனக்கு மிக முக்கியமா இருந்தது. அதே நேரத்துல நான் நினைக்கிறேன் அதுக்கு உதவி செய்த படைப்புகள் நிறையன்னு சொல்ல முடியாது. மன்னர்ல எழுத்தாளர் உதயன் என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய இரண்டு நாவல்கள் படிச்சிருக்கேன். அதுவும் எங்களுடைய நிலம் சார்ந்து, எங்களுடைய மக்கள் சார்ந்து பேசுற நாவல்கள். அதை விட பெருசாக அதாவது பட்டக்காடை இன்ஃபுளுன்ஸ் பண்ண நாவல்கள் வந்து பெருசா எதையும் சொல்ல முடியாது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பட்டக்காடு எனும் நாவலை வெளியிட்டிருக்கும் எழுத்தாளர் அமல்ராஜ் பிரான்சிஸ் அவர்கள். எழுத்தாளர் என்பதை தாண்டி உங்களது முழு நேர தொழிலாக தொண்டு நிறுவனம் ஒன்றில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். உங்களது பணி சார்ந்து போரால் பாதிக்கப்பட்ட பல நாடுகளில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்போதும் நீங்கள் லெபனானில் வாழ்கிறீர்கள். எனவே போர் தொடர்பான விரிவான தரிசனம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைத்திருக்கும். அதை இந்த பட்டக்காடு நாவலில் நீங்கள் கொண்டு வந்திருப்பதாக உணர்கிறீர்களா?
நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். என்று சொன்னால், நிறைய நிறைய நாடுகள்ல நான் இதுவரைக்கும் பணியாற்றி இருக்கிறேன். ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், தென் சூடானாக இருக்கலாம், பப்புவா நியூ கினியாக இருக்கலாம். சோ இப்படி நிறைய நாடுகள்ல நான் பணியாற்றி இருக்கேன். அந்த நாடுகள்ல இருக்கிற யுத்தம், யுத்தம் என்றது ஒரு விஷயம், ஆனால் அந்த யுத்தம் வந்து உண்மையிலேயே நிறைய சின்ன சின்ன விஷயங்களால கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில, ஒவ்வொரு 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 யுத்தத்துக்கும் இடையில, ஒவ்வொரு கிரைசிஸுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுல வந்து நான் மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்ன சொன்னால், என்னுடைய பட்டக்காடு வந்து இந்த பட்டக்காட்டுல வந்து நான் வெளியில பார்த்த எந்த எந்த விஷயங்களும் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணல. அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கும். ஒன்று, நான் அனுபவித்த அந்த அந்த போரை, அந்த கிரைசிஸை நான் வெளிப்படுத்தணும், இல்லை அதை சொல்லணும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. இரண்டாவது, இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு முதலே நடந்தது. அதனால இந்த அதனுடைய தாக்கம் இங்க கொண்டு வரப்படையில. ஆனால் நிச்சயமாக அது ஒரு நீங்க கேட்ட கேள்வி, ஒரு மிக முக்கியமான கேள்வி. நான் என்னுடைய அடுத்த பிரதி ஒன்றால், அடுத்த நாவல் ஒன்று வருமா இருந்தால் நிச்சயமாக போரை பற்றி தான் பேசும். ஆனால் நிச்சயமாக இலங்கைக்குள்ள இலங்கை போரை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். வெளியில நான் கண்ட அனுபவங்கள் நல்ல 1000 காரைகள் இருக்குது. அந்த விஷயங்கள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
போர் பற்றி பேசினோம். ஈழ பின்னணி கொண்ட எழுத்தாளர்கள் என்று வருகிற போது இது ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கிறது. அதாவது, ஈழ பின்னணி கொண்ட எழுத்தாளர்களின் நாவல்கள் படைப்புகளை பார்த்தால் அவர்களின் மையக்கரு பெரும்பாலும் போர் சார்ந்து, போருக்கு முன்னால் போருக்கு பின்னால் என்பதாகவே அமைகிறது. உங்களது பட்டக்காடு நாவலை பார்த்தால் அது போர் முடிந்து 10 ஆண்டுகள் கழித்து வெளிவந்திருக்கிறது. ஆனால் அதிலும் போர் பற்றி பேசப்படுகிறது. அப்படி எழுதினால்தான் அது வரவேற்பு பெறும் என்பதாலா, அல்லது என்ன காரணம் நீங்களும் அந்த போரை மையக்கருவாக கொண்டதற்கு?
இந்த கதை களம் என்று யோசிக்கிற நேரத்தில் நான் நினைக்கிறேன், நான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இது சம்பந்தமான ஒரு 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 நாவலை கொண்டு வரணும் என்று யோசிச்சது வந்து மிக முக்கியமா அதுல இருக்கிற தனித்துவம். ஏற்கனவே ஈழத்து எழுத்தாளர்களால எழுதப்பட்ட நாவல்கள் வந்து அதிகமாக போரினால நேரடியாக அனுபவிக்கப்பட்ட அல்லது புனைவுகளாக வந்த நாவல்கள். பட்டக்காடு பாத்தீங்கன்னு சொன்னால், பட்டக்காட்டுல இருக்கிற மிக முக்கியமான அந்த 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 மையச்சரடு வந்து போருக்கு வெளியால இருந்து கொண்டு, ஆனா அதே நேரத்துல போரை எதிர்கொண்ட ஒரு சமூகம். அந்த காலத்துல மன்னார், விசேஷமாக மன்னார் தீவு எடுத்துக்கொண்டால், மன்னார் வந்து ஒரு கட்டத்துல கடைசி காலங்கள்ல நேரடியாக போரா பாதிக்கப்படாட்டிலும் அது வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு ஊர். ஆகவே அங்க இருந்த மக்கள் இந்த போரால, வன்னிக்குள் நடந்த போரால எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதனுடைய கன்சிக்வன்சஸ் என்ன என்றதுதான் அந்த கதைக்களம். ஆகவே நான் இதை இன்னும் எப்படியாவது கொண்டு வரணும் யோசிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தனித்துவ தன்மை தான். அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த நாவலினுடைய மிக முக்கியமான பலம் என்றும் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், அதாவது பட்டக்காடு வந்து நிச்சயமாக என்னுடைய முதலாவது நாவல் போரோடு சம்பந்தப்பட்டிருக்கணும் என்று நான் எதிர்பார்த்தது சரி. அதுக்குரிய காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதுமே போர் சம்பந்தமான ஒரு நாவலை கொண்டு வந்தா தான் என்னால இந்த இந்த எழுத்து என்ற அல்லது இலக்கியம் என்ற ஒரு ஈழத்து வட்டத்துக்குள்ள எனக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் ஒரு நாளும் யோசிச்சது கிடையாது. அதனாலதான் நான் வெளிப்படையாக சொன்னேன், இனி வர்ற எழுத்துக்கள் அல்லது இனி இன்னொரு நாவல் நான் எழுதுவனாக இருந்தால் அது நிச்சயமாக இலங்கை போரை பற்றி பேசாது.
சரி, இந்த நாவலில் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிற போதும் கதையின் முடிவை பார்த்தால், இந்த கதையினூடாக ஒரு தீர்வை கொடுப்பதற்கு அல்லது ஒரு முடிவை கொடுப்பதற்கு நீங்கள் முற்பட்டது போல, நாடக பாணியில் வலிந்து திணிக்கப்பட்ட முடிவு மாதிரி எனக்குப்பட்டது. அதற்கு ஏதேனும் சிறப்பு காரணங்கள் இருக்கின்றனவா?
நிச்சயமாக இல்ல. எனக்கு இதுவரைக்கும் வந்த விமர்சனங்கள்ல இதுவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். உண்மையிலேயே நான் எனக்கு அது வெளிப்படையாக சொல்றோம்னு சொன்னால், அந்த நாவல் அதுவரைக்கும் வந்திருக்காது. அது ஏற்கனவே முன்னுக்கே முடிய வேண்டிய ஒரு நாவல். ஏற்கனவே நான் சொன்னது போல பத்திரிகைகள் எழுதுற நேரத்துல நம்மளுக்கு தெரியும் நிறைய பொறுப்புகள் இருக்கும், அதாவது வித்தியாசமான கண்டிஷன்ஸ், வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ அங்கிருந்து ஒரு நாவலை ஒரு 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 புத்தகமாக கொண்டு வர நேரத்துல வரக்கூடிய இந்த சாதக பாதகங்கள்ல நான் இது ஒரு முக்கியமான பாதகம், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அதே நேரத்துல அந்த கதையை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு முடிச்சிருக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இப்பயும் இருக்குது. ஆனால் அப்படியே போய்கொண்டிருக்க நேரத்துல அதை அப்படியே விட்டுட்டேன், அது கடைசியில் இப்படியே போய் முடியட்டும்னு சொல்லி. ஆனால் உண்மையா சொல்ல போனால் அந்த முடிவு வந்து கொஞ்சம் நாடகத்தன்மையா இருந்தாலும் கடைசியில நடந்த எனக்கு தெரிஞ்ச சம்பவம், அது உண்மையா நடந்த சம்பவம். இந்த அளவுக்கு இல்லாட்டிலும் கிட்டத்தட்ட அதற்கு கொஞ்சம் நெருக்கமா தான் அந்த 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 உண்மை சம்பவம் முடிஞ்சது. உண்மையா முடிஞ்சதை நான் சொல்லாம கொஞ்சம் எக்ஸஜரேட் பண்ணதான் எனக்கு தோணுது.
சரி, நிறைவாக உங்களது நாவலை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். அதே போன்று ஏதேனும் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் அதை எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்றும் குறிப்பிடுங்கள்.
இதனுடைய இதனுடைய பதிப்பகம் இந்தியாவில் இருக்கிறது, ஜீரோ டிகிரி பப்ளிஷிங். அங்கிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்தியாவில் அதிகமான புத்தக நிலையங்கள்லையும் இது கிடைக்கிது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வெண்பா புத்தக நிலையத்தில் இது கிடைக்கும். அதே போல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வெளியில் பல நாடுகளில் கிடைக்குது. www.amalrajfrancisonline.com என்றுதான் என்னுடைய இணையதள முகவரி. அதற்குள்ளாகவும் ஏதாவது தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
மிக நன்றி அமல்ராஜ் பிரான்சிஸ் அவர்களே. மிகவும் சிறப்பான ஒரு நாவலை படைத்திருக்கிறீர்கள். இன்னும் பல படைப்புகள் உங்களிடமிருந்து வெளிவர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.